விவிலிய தேடல்.
அன்புள்ளங்களே, மார்ச் 31 கணக்கு வழக்குகளை முடிக்கின்ற நாள். வாழ்க்கையையும் சிறப்பாக வாழ்க்கையின் முடிவையும் கணக்கு வழக்கோடு ஒப்பிட்டு அவ்வப்போது பேசுகின்றோம். ஒருவருடைய கணக்கை கடவுள் முடித்துவிட்டார் என்றோ, மனிதன் போட்ட கணக்கு வேறு, இறைவன் போட்ட கணக்கு வேறு என்றோ மரணத்தை பற்றி பேசுகின்றோம். இந்த மார்ச் 31 கணக்கு வழக்குகளை நேர்மையாக முடித்தவங்க நிம்மதியாக தூங்கப் போவாங்க, தப்பு கணக்கு எழுதியவங்க தூக்கமில்லாமல் தவிப்பாங்க. வாழ்க்கையினுடைய இறுதியிலையும் நித்திய தூக்கத்திற்கு போகிறவர்களும் வாழ்க்கை கணக்குகளை ஒழுங்காக முடித்திருந்தால் நிம்மதியாக நித்திய உறக்கத்தில் ஆழ முடியும். வாழ்க்கை கணக்கு தாறுமாறாக இருந்தால் தவிக்க வேண்டியிருக்கும். அந்த தவிப்பு சில நேரங்களில் மரணப்படுக்கையிலும் வெளிப்படும். ஒரு குரு என்ற முறையில் ஒரு சிலருடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் ஆன்மீக அளவில் உதவிகள் செஞ்சிருக்கேன். ஒரு முறை 80 தாண்டிய ஒருத்தருக்கு அப்படி உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் அவர் வீட்டுக்கு போனப்ப அவருக்கு ஏற்கனவே சுயநினைவு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தார். நான் அவருடைய தலை மேலே கையை வைத்து வேண்டினேன். கொஞ்ச நேரத்தில் அவருடைய உயிர் பிரிந்தது. அப்போ சுற்றி நின்றவர்கள்லாம், சாமி நீங்கள் வந்து கை வைக்கணும்னு காத்திருந்தது போல இருந்துச்சு என்று சொன்னார்கள். அவர் ஏறக்குறைய 3 சுயநினைவு இல்லாமல் இருந்தார். கடைசி ஒரு நாள் மூச்சு இழுத்து கொண்டு இருந்தது என்றெல்லாம் அறிந்தேன். அவருடைய இறுதி சடங்குகள்லாம் முடிந்து நான் என்னுடைய அறைக்கு திரும்ப வந்து இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இறக்கும் நிலையில் உள்ளவர்கள் இறுதி நேரத்தில் சந்திக்கும் போராட்டம் பற்றி சிந்தித்தேன். ஏன் இந்த போராட்டம்? ஒருவேளை இறுதி நேரத்தில் எதையாவது அவர்கள் சொல்ல நினைத்தார்களா? அந்த இறுதி மூச்சு போகும் முன் அவர்கள் மனம், சிந்தனை இவைகளில் எந்தவிதமான எண்ணங்கள் ஓடியிருக்கும்? இவைகளை யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. பொதுவாகவே எதையாவது நம்ம சொல்ல வந்துட்டு சூழ்நிலை காரணமாக அதை சொல்ல முடியாமல் போகும்போது அந்த வார்த்தைகள் தொண்டைக்குழிக்குள் சிக்கி கொண்டதாக சொல்கிறோம் இல்லையா? அப்படி வார்த்தைகள், எண்ணங்கள் தொண்டைக்குள்ளார அல்லது சிந்தைக்குள்ளார சிக்கி கொள்ளும்போது, அதுவும் வாழ்க்கையினுடைய இறுதிக்கட்டத்தில் அப்படி அவைகள் சிக்கி கொள்ளும்போது அந்த உயிர் பிரிவதற்கு போராடுகிறது என்றும் நாம் எண்ணுகின்றோம் இல்லையா? அதற்கு மாறாக வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விட்டவர்கள், எல்லா வகையிலும் ஒரு நிறைவை கண்டவர்கள், எந்தவித ஏக்கமும் இல்லாமல் கடைசி நேரத்தை எதிர்பார்ப்பவர்கள் அமைதியாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். இப்படி ஒரு நிறைவோடு, அமைதியோடு இயேசு இந்த உலக வாழ்விலிருந்து விடைபெற்று சென்றார். அவர் சிலுவையில் சொன்ன இறுதிச் சொற்கள், எல்லாம் நிறைவேறிற்று என்பதும், தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்பதும். ஆனால் இந்த அமைதியான, நிறைவான முடிவுக்கு இயேசு வருவதற்கு முன்னால சிலுவையில் அவரும் போராடினார். யோவான், லூக்கா இருவரும் இயேசுவினுடைய இறப்பு இவ்வளவு அமைதியாக இருந்ததென்று குறிப்பிடும்போது, மத்தேயு, மார்க்கு இருவரும் இயேசு உரக்க கத்தி உயிர் நீத்தார் என்று கூறியுள்ளனர். இயேசு இறுதியாக சிலுவையில் சொன்னதாக மத்தேயு, மார்க்கு இருவரும் குறிக்கும் வார்த்தைகள் போராட்டத்தினுடைய உச்சியில் ஒரு உள்ளம் கதறி சொல்லும் வார்த்தைகள். எலோயி, எலோயி, லேமா சபக்தானி, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? அன்புள்ளங்களே, 4 நற்செய்திகளையும் ஒரு சேர பார்க்கும்போது முழுமையான ஒரு காட்சி நமக்கு கிடைக்கின்றது. இயேசுவும் தனது இறுதி கணக்கை முடிக்கும்போது தடுமாறினார், போராடினார், தந்தையை நோக்கி ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். ஆனால் இறுதி நேரத்தில் தன்னுடைய பணி முழுமை பெற்றது, தன்னுடைய கணக்கு சரிவர முடிந்தது என்ற திருப்தியோடு அவர் விடைபெற்றார். சாகும் நேரத்தில் இப்படி ஒரு அமைதியை, நிறைவை அடைவதற்கு பல நிலைகளை கடந்து வர வேண்டும். அன்பு உள்ளங்களே, புற்றுநோய் முற்றிய நிலையில் தங்களுடைய இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் நோயாளிகளுக்கு மனநல ரீதியில் பல ஆண்டுகள் பணியாற்றிய எலிசபெத் கியூப்லர் ராஸ் என்ற மனநல மருத்துவர் 1969 எழுதிய ஆன் டெத் அண்ட் டையிங் என்ற புத்தகம் 40 கழிந்து இன்றும் பலராலும் போற்றப்படுகின்றது. மரணத்திற்காக காத்திருக்கும் இவர்களை டெர்மினலி இல் பேஷன்ஸ், அதாவது வாழ்க்கையின் இறுதி நிலையில் இருக்கும் நோயாளிகள் என்று சொல்கின்றோம். இந்த நிலையில் உள்ள பல 100 நோயாளிகளை சந்தித்து மரணத்தை எதிர்கொள்ள அவர்கள் நிகழ்த்தும் போராட்டங்களை அறிந்து அவர்களுக்கு பல ஆண்டுகள் உதவிய பின்னர் எலிசபெத் தன்னுடைய அனுபவங்களையெல்லாம் தொகுத்து எழுதிய புத்தகம் இது. மரணம் நிச்சயம் என்பது தெரிந்த அந்த நேரத்திலிருந்து இந்த நோயாளிகள் மேற்கொள்ளும் இறுதி பயணத்தை அவர் 5 நிலைகளில் விளக்கியுள்ளார். இந்த 5 நிலைகளும் நம்முடைய சிந்தனைகளுக்கு உதவியாக இருக்கும். புற்றுநோய் தன்னுடைய மரணத்திற்கு நாள் குறித்துவிட்டது என்பதை உணர்ந்தவர்கள் முதலில் மறுப்பு நிலையில் இருப்பதாக எலிசபெத் கூறுகின்றார். நோ, திஸ் கான்ட் பி, நாட் மீ, இப்படி இருக்காது, நடக்காது, அதுவும் எனக்கு இப்படி நடக்காது என்றெல்லாம் இந்த நோயாளிகள் அந்த செய்தியை ஏற்க மறுப்பார்கள். 2 நிலையில் கோபம் எழும். ஏன் எனக்கு, நான் என்ன செஞ்சேன், இது அநியாயம் என்று கோபப்படுவார்கள். 3 நிலையில் பேரம் பேசுவார்கள். கடவுளோடு வாழ்க்கையோடு பேரங்கள் நடக்கும். என்னுடைய மக கல்யாணம் வரைக்கும் என்னை வாழ வச்சிரு கடவுளே, எனக்கு குணமானா உன்னுடைய கோவிலுக்கு நான் நடந்தே வரேன், எனக்கு குணமானா எக்காரணம் கொண்டும் இனிமேல் மதுவே அருந்த மாட்டேன், என்னுடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கோ, எனக்கு நலம்தா, இப்படி பல வகையான பேரங்கள். 4 நிலை ஆழ்ந்த வருத்தத்தில் மூழ்குதல். எதிலும் பற்றற்ற, எல்லாரையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒதுங்குகின்ற நிலை. 5 நிலை இறுதி நிலை, தன்னுடைய சாவை முடிவை ஏற்கின்ற நிலை. சாவு நிச்சயம் என்பது தெரிந்துவிட்டது, அதை எப்படி சந்திப்பது என கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பக்குவம் பெறுவது. எல்லா நோயாளிகளும் எல்லா நிலைகளையும் வரிசையாக கடக்க வேண்டும் என்று இல்லை. ஒரு சிலர் 1-2 நிலைகளிலேயே இறந்து போகின்ற வாய்ப்பும் உண்டு. ஒரு சிலர் முதல் நிலைக்குப் பின் 5 நிலைக்கு நேரடியாகச் செல்லும் பக்குவமும் பெறுகின்றார்கள். எல்லாரும் இறுதி நிலையை அடைகின்றார்கள் என்றும் சொல்ல முடியாது. இதுபோன்ற கருத்துக்களை எலிசபெத் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். எலிசபெத் கூறியுள்ள இந்த 5 நிலைகள் முதலில் மரணத்தை எதிர்கொள்ளும் நோயாளிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. ஆனால் வாழ்வின் பல்வேறு இழப்புகளிலும் இந்த நிலைகளை ஒவ்வொருவரும் உணர்கின்றோம் என்று எலிசபெத் கூறியுள்ளார். நமக்கு நெருங்கிய ஒருவர் இறக்கும்போது அந்த இழப்பை முதலில் நாம் ஏற்க மறுக்கின்றோம், பின்னர் கோபப்படுகின்றோம். இப்படி அந்த இழப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வெவ்வேறு நிலைகளை நாம் கடக்க வேண்டியுள்ளது. இதேபோலவே நம்முடைய வேலையை நாம் இழக்கும்போது, நமக்கு ஏற்படும் பொருள் இழப்பு, அல்லது நம்முடைய நெருங்கிய உறவினர் அல்லது நண்பர் பிரிவது என்று எல்லா இழப்புகளிலும் இந்த நிலைகளை நாம் உணர முடியும். எனவேதான் எலிசபெத் எழுதியுள்ள இந்த புத்தகம் இன்னும் பலருக்கு பல இழப்புகளில் உதவியாக உள்ளது.
உலகு நிரந்தரமா, என் வாழ்வு நிரந்தரமா, உறவு நிரந்தரமா, இந்த உயிர்தான் நிரந்தரமா. உலகு
அன்பு உள்ளங்களே, இயேசு சிலுவையில் அத்தனை போராட்டங்களையும் தாண்டி 5 நிலையை அடைந்து தன்னுடைய உயிரை நம்பிக்கையோடு இறைவனிடம் ஒப்படைத்தார். அவர் விண்ணகம் சென்றதை நான் இப்படி கற்பனை செய்து பார்க்கின்றேன். வீட்டை திறந்து வைத்து வாசலுக்கு வந்து வழிமேல் வெளிவைத்து காத்திருக்கும் ஒரு தாயை தந்தையை சந்தித்து அவர்களுடைய அணைப்பில் தன்னையே முழுவதும் கரைத்து கொள்ளும் ஒரு குழந்தையைப் போல் இயேசு தன்னுடைய வானக வீட்டை அடைந்தார். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று வாயார மனதார சொல்லி அவர் உயிர் நீத்தார். வாழ்க்கையில் சந்திக்கும் பல இழப்புகளின் போது அவைகளை சரியான வகையில் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நாம் பெறவும், நமது இறுதி நேரம் வரும்போது நிறைவாக அமைதியாக இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்லும் விதமாக நம்முடைய வாழ்க்கை அமையவும், சிலுவையில் அமைதியாக உலகில் நின்று விடைபெற்ற இயேசு நமக்கு இந்த புனித வாரத்தில் பாடங்களை சொல்லித்தர வேண்டுமென மன்றாடுவோம்.
கிடந்த விண்ணக வாசல் மனித எதிர்வரும் சோதனை துன்பங்கள் யாவும் பனியாய் கரைந்து மறைந்துவிடும். எதிர்வரும் சோதனை துன்பங்கள் யாவும் பனியாய் கரைந்து மறைந்துவிடும். ஒவ்வொரு நாளும் தந்தையின் பொறுப்பில் உங்களின் வாழ்க்கை நடைபெறட்டும் என்றவும் நல்லுரை வாழ்க்கையின் பாடமாய் எங்களின் நெஞ்சில் இடம் பெறட்டும். தந்தை அனுப்பிய
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.